जब हम सही वो நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். இந்த நாளிலும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகள் எங்கள் சரியாக கிரியை செய்ய அனுமதிக்கவும் நீர் எங்களை பக்குவப்படுத்தும். நாங்கள் வெறுமையான பாத்திரம் சுவாமி, வல்லமையால் நிரப்பும். நாங்கள் களிமண்ணாய் இருக்கிறோம், உமக்கு சித்தமானபடி எங்களை வணையும் சுவாமி. உம்முடைய கிருபையின் கரத்தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாள் உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்ற ஒரு ஆல் சோல்ஸ் டே என்று சொல்லுவார்கள், சகல ஆத்துமாக்கள் தினம். நேற்றைய தினத்தில் ஆல் செயின்ட்ஸ் டே, பரிசுத்தவான்களுடைய தினம் கொண்டாடப்பட்டது. ஒருவேளை ஆத்துமா என்று சொன்ன உடனே நம்மை விட்டு பிரிந்து தேவ சமூகத்தில் இளைப்பாறுகிறவர்களை குறித்த ஒரு சிந்தனை நமக்கு உருவாகும். ஒருவேளை அவர்களை நாம் நினைக்கும் பொழுது அவர்களிடத்தில் காணப்பட்ட விசுவாசம், அவர்கள் வாழ்ந்த ஒரு நல்ல வாழ்க்கை, அவர்களிடத்தில் காணப்பட்ட தெய்வீக தன்மை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நித்திய இளைப்பாறுதல், ஒருவேளை உயிருள்ள உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு முன்னோடியாக வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது நம்முடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். ஒரு பக்கம் நம்மை விட்டு பிரிந்தவர்களை நினைக்கும் பொழுது நமக்கு வருத்தங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், கண்ணீர் வரலாம், பலவித துயர நினைவுகள் வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் வருகையில் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒவ்வொருவரும் தங்களை விட்டு பிரிந்தவர்களை முகமுகமாய் பார்க்கக்கூடிய கிருபை, உலகத்தில் வேற யாருக்கும் இல்லாத கிருபையை தேவன் என்ன செய்கிறார், அவருக்காக வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த விசேஷித்த கிருபையை நித்திய ராஜ்யத்தில் தருகிறார். எனவே நான் இந்த வாரத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன், எந்த செய்தி கொடுக்கலாம் என்று சொல்லி. அப்பொழுது என்னுடைய சிந்தனையில் வந்தது, How to guard the soul, ஆத்துமாவை காப்பது எப்படி? இந்த சரீரத்தை காப்பதற்கு பல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருக்கிறது, பல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், வாழ்நாட்களை இழுத்து பிடிப்பதற்கு உலகம் எத்தனை வழிகளை தேடுகிறது. ஆனால் நித்திய காலமாய் வாழக்கூடிய ஆத்துமாவை காப்பதற்கு வழி உண்டா? அதை யார் அந்த வழியை கற்றுக் கொடுப்பது? என் ஆத்துமாவை நான் எப்படி காக்க முடியும்? ஒருவேளை இந்த நாளில நாம் வாசித்த வேத வசனத்தின் அடிப்படையில நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட காரியம், நம் ஆத்துமாவை எப்படி காக்க போகிறோம், அல்லது என் ஆத்துமா காக்கப்பட்டிருக்கிறதா, நான் சரியாக என் ஆத்துமாவை காத்துக் கொண்டிருக்கிறேனா, அல்லது என் ஆத்துமா அது கடவுளை விட்டு தூரமாய் பாவத்தில் விழுந்து கிடக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனை தேவன் படைத்த பொழுது அவன் நாசியிலே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். மனிதனை எல்லா படைப்புகளை காட்டிலும் மனிதனை தேவன் வித்தியாசமாக படைத்தார். மனிதனுக்குள் ஒரு ஆத்மாவை வைத்தார். அதுதான் அங்கே ஆரம்ப செய்தி நாம் பார்க்கிறோம். எனவேதான் யோசுவா 23:11 வசன வீதமாய் சொல்லுகிறது. வாசியுங்கள் யோசுவா 23:11. உங்கள் ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கை ஒன்று தேவை என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறார். என் ஆத்துமாவை குறித்து ஒரு எச்சரிக்கை. உலக தத்துவம் என்ன சொல்லுகிறது ஆத்துமாவை குறித்து என்று சொன்னால், தெரிகின்ற ஆத்துமா சரீரம், தெரியாத சரீரம் ஆத்துமா என்று சொல்லுகிறார்கள். அதாவது விசிபிள் சோல் இஸ் அ ஃப்ளஷ் சரீரம், இன்விசிபிள் ஃப்ளஷ் இஸ் சோல் என்று சொல்லுகிறார்கள். சரீரமும் ஆத்மாவும் ஒன்றர கலந்து இருக்கிறது. மரணத்தின் போது அது இரண்டாக பிரிக்கப்படுகிறது. மரணத்திற்கு பிறகு மனிதனின் சரீரம் பூமியில் மண்ணுக்கு மண்ணாய் போய்விடுகிறது. ஆத்மா தேவனுடைய சமூகத்தில் நியாய தீர்ப்புக்காக செல்லுகிறது. ஒருவேளை பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன் ஆத்மாவை குறித்த ஒரு எச்சரிக்கை தேவை. வேதம் சொல்கிறது, உபாகமம் 11:19 விதமாக சொல்லுகிறது. உபாகமம் 11:19. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பாருங்கள், என் வார்த்தைகளை நீங்கள் உங்கள் இருதயத்திலும், அடுத்து ஒரு காரியம் சொல்றாரு, உங்கள் ஆத்மாவிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், பதிக்க வேண்டுமாம். அப்ப என் வேதம் என் ஆத்மாவிலே அது எழுதப்பட வேண்டும். பதித்தல் என்று சொன்னால் எழுதுதல். என் ஆத்மா தேவனுடைய வார்த்தையில் பதிக்கப்பட வேண்டும். அதே உபாகமம் 26:6 விதமாய் சொல்லுகிறது. பாருங்கள் உபாகமம் 26:6. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாரம் வெறுமையாய் சரீரத்தோடு நின்று விடாமல் ஆத்மாவிலே பாரப்பட்டார்களாம். ஆத்மாவிலே பாரப்பட்ட அவர்களை தேவன் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவர்கள் என்ன செய்தார், ஆத்மாவிலும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உபாகமம் 30:6 சொல்லுகிறது, உன்னுடைய ஆத்மா தேவனில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். உபாகமம் 30:6. பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மா என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது தேவனிடத்தில் அன்பு கூற அது கடமைப்பட்டிருக்கு என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை வேதம் பல வகைகளிலே ஆத்மாவை குறித்து சொன்னாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18:4 சொல்லுகிறார். அப்ப நம்ம கேட்கலாம், ஒரு மனிதனுக்குள்ளாக ஆத்மா ஜீவனோடும் இருக்கலாம், அது மரித்து போயும் கூட இருக்கலாம். The man may be living, but his soul is dead. அதைதான் வேதம் சொல்கிறது, எசேக்கியேல், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆனால் மனிதன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான், சுகபோகமாய் இருக்கிறான். ஆனால் ஆத்மா செத்து கிடக்குது என்று சொன்னால் அந்த செத்து போன ஆத்மாவுக்கு என்ன பதில்? ஆனால் ஆண்டுடைய திருவுல சித்தம் என்னவென்று சொன்னால், 3:2 சொல்லுகிறது, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் நீ வாழ்ந்திருக்க வேண்டும். உன் ஆத்மா ஒரு வாழ்வதற்காக படைக்கப்பட்டது. நீ எல்லாவற்றிலும் நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில இந்த ஆத்மாவுக்கு சரியான பதம் என்னவென்று பார்த்தால் ஜீவனை அங்கே தொடர்பு படுத்துகிறார்கள். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், ஒரு மனிதன் உலக முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அங்கே ஜீவன் என்பது ஆத்மாவை குறிக்கிறது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தின மனிதன் தன் ஜீவனை அவன் என்ன செய்யக்கூடாது, அவன் இழந்து விடுவான் என்று சொன்னால் தன் ஆத்துமாவை அவன் சரியான பாதையில் கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கையானது சீர்கேடாய் போய்விடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் பவுல் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார், ஒருவரும் தேவ கிருபை இழந்து விடாதபடிக்கு உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் தேவன் படைத்த ஆத்துமாவில் தேவன் கிரியை செய்வதற்கு அவர் கிருபையை தந்திருக்கிறாரே, அந்த கிருபையை இழந்து விடாதீர்கள். இப்ப நம்முடைய கேள்வி என்னவென்று கேட்டால், என் ஆத்துமா எப்படி ஐயா சாகும், நான் தானே நன்றாக சாப்பிடுகிறேன், நன்றாக படிக்கிறேன், நன்றாக வேலை செய்கிறேன், என்னுடைய காரியம் எல்லாம் செய்கிறேனே, பிறகு எப்படி என் ஆத்துமா சாகக்கூடும்? வேதம் சொல்கிறது ஆத்மாவை எது சாகடிக்கிறதாம், மனிதனுக்குள் உருவாகின்ற கசப்பான வேர் மனிதனை மனிதனுடைய ஆத்மாவை கொலை செய்கிறதா இருக்கிறது. நமக்குள்ளாக உருவாகின்ற கசப்பான வேர் ஒன்று நமக்குள்ளாக வருகிறது. அந்த கசப்பான வேர் என்ன செய்கிறது? நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செய்கிறது என்று சொன்னால் கொலை செய்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம், எபேசியர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 12வது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை திரும்பி கலகம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த கசப்பான வேர் மனிதனை என்ன செய்கிறது என்று சொன்னால் ஆத்துமாவை கொண்டு போடுகிறது. இந்த கசப்பான வேர் மனிதனுக்குள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு வாழ்க்கையை அது என்ன செய்கிறது? அடித்து போடுகிறது. ஒரு நல்ல கிறிஸ்தவ சாட்சியை அடித்து போடுகிறது. பிட்டர்னஸ் இஸ் அ கேன்சர் என்று சொல்லுகிறார்கள். மனிதனுக்குள் இருக்கின்ற கசப்பான எண்ணங்கள் அது ஒரு கேன்சர் வியாதியை போன்றது. அது பல ஆயிரக்கணக்கான மக்களை அது ஒவ்வொரு நாளும் மரணத்திற்குள் தள்ளி கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கே தெரியாமல் நம்முடைய மனதில் எவ்வளவு கசப்பான எண்ணங்கள் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை கசப்புகள் எப்படி கொலை செய்கிறது? தனி மனிதனை கொள்ளுகிறது, குடும்பங்களை கசப்பான வேர் கொன்று விடுகிறது, திருச்சபைகளை அது அழித்து விடுகிறது. இப்ப எனக்குள்ள கசப்பான வேர் இருக்கிறதா? ஒருவேளை நம்ம வெளிப்படையாக சொன்னால் நம்ம என்கிட்ட என்ன கசப்பான வேர் இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். ஆனா இப்ப உங்க மனதில் ஒரு 3 பேரை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள் அல்லது பழகினவர்கள் அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள். அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்லது நடக்கும் பொழுது உங்கள் மனம் என்ன சொல்லுகிறது? அதை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் அவனுக்கு நடந்ததை குறித்து உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசமான எண்ணங்கள் வருகிறதா? இன்னொரு காரியம், அதே 3 மனிதன் நீங்கள் சிந்தித்த 3 பேர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்து, என்னைக்கு பிரச்சனை வந்து அவன் உடைந்து போகும் பொழுது உங்கள் மனம் என்ன சொல்கிறது? எனக்கு தெரியும், ரொம்ப நாள நான் நினைச்சிட்டே இருந்தேன் இவன் விட போறான்னு, இன்றைக்கு விழுந்து போனான் என்று நான் சிந்திக்கிறேன் என்று சொன்னால் எனக்குள் இருப்பதுதான் கசப்பான வேர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் வாழ்க்கையில, நம்முடைய உடன் பிறந்தவர் வாழ்க்கையில அல்லது நடைபெறுகிற நிகழ்வுகளை கண்டு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னால் எனக்குள் கசப்பான வேர் இல்லை. அதை பார்த்தவுடன் எனக்குள்ளாக தோன்றுகிற எண்ணம் இதுதான் என் ஆத்துமாவை கொஞ்சம் கொஞ்சமாய் என்ன செய்கிறது என்று சொன்னால் அடிக்கிறது. இந்த கசப்பான வேர் மனிதனுக்குள் வரும்பொழுது அவனுடைய ஆயுசு நாட்கள் ஆயுள் சக்கரத்தை அது என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாய் கெடுத்து போடுகிறது. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இந்த கசப்பான வேர் நமக்குள் வந்துவிட்டால் அதை நம்மால் மூடி வைக்கவும் முடியாது, மறைத்து வைக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த கசப்பான வேர் அது தானாகவே வேலை செய்ய ஆரம்பித்து விடும். அது கொஞ்சம் கொஞ்சமாய் பொறாமையில் வெளிப்படும், வைராக்கியத்தில் வெளிப்படும், ஒவ்வொரு தவறான கிரியைகளுக்குள் அது என்ன செய்யும்? அது வெளியிட ஆரம்பிக்கும். சில நேரங்களில் அதனுடைய வளர்ச்சி மிகவும் அசூர வளர்ச்சி, அதனுடைய முடிவு ஆத்மாவின் மரணம். எனவேதான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, ஆத்மாவினுடைய ஜீவனை குறித்து நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் இந்த கசப்பான வேர் ஒரு மனிதனுக்குள் வந்துவிடும் பொழுது அது எப்படி அழித்து போடுகிறது என்பதை தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அப்ப அந்த கசப்பான வேர் எனக்குள் வந்துவிட்டால் அந்த கசப்பான வேர் என்னை மேற்கொள்வதற்கு முன்பதாக நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். எபேசியர் 4:25 வசனம். முதல் காரியம் பிரியமானவர்களே, இங்க நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற வேத வசனம் என்ன, என் ஆத்துமாவை நான் காக்க வேண்டும் என்று சொன்னால், what I have to do, I have to stop lying and start talking truth. பொய் பேசுவதை நிறுத்த வேண்டும், உண்மை பேச ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் ஆத்துமாவை ஜீவனோடு காப்பதற்குரிய முதல் காரியம். சில நேரங்களில் மனிதன் சொல்லுவான், சிறிய பொய் தானே, சிறிய தவறு தானே என்று சொல்லி பல நேரங்களில் அதை அதிகமாய் கவலைப்படுவதில்லை. ஆனால் பிரியமானவர்களே, சிறிய பொய் சொல்லி சில நேரங்களில் தப்பித்து விடலாம் என்கிற நம்பிக்கை மனிதனுக்குள் வந்துவிடும். ஆனால் அது உண்மை இல்லை. ஒரு நாள் தப்பித்து விடலாம், இரண்டு நாள் தப்பித்து விடலாம், மூன்றாவது நாள் தப்பிக்க முடியாது. ஒரு அருமையான கதை ஒன்று படித்தேன். ஒரு கழுகு ஒன்று மிகவும் உயரமான இடத்திலே பறந்து கொண்டிருந்தது. அது ஒரு அதிகாலை நேரம், குளிர் நிறைந்த பிரதேசம். அதற்கு ஒரு பக்கம் பசி, ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தது. அது தேடிக்கொண்டிருந்த பொழுது ஒரு ஆற்றினுடைய நீர் படுக்கையில ஒரு பெரிய எலி ஒன்று அந்த பனி பாறைகளுக்கு நடுவே சிக்கி கிடப்பதை கண்டது. மிக உயரத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த கழுகு நேர கீழே இறங்கி வந்தது. அந்த எலியை எடுத்தது, அங்கே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தது. சாப்பிட ஆரம்பித்த பொழுது அது நினைத்தது, அந்த இடத்துல கொஞ்சம் பனி இருக்கிறது, அது பனி உறைந்து கொண்டிருப்பதும் அதற்கு நன்றாக தெரிந்தது. அது நினைச்சது, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு எப்படியும் பறந்து விடலாம் என்று சொல்லி அந்த பனியிலே அது அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தது. கொஞ்ச நேரம் ஆக ஆக அது அந்த எலியை கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிட்டு முடிப்பதற்குள்ளதாக டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆனதினால் அந்த கழுகினுடைய ரெண்டு கால்களும் உறைந்து போய்விட்டது. கழுகு ரொம்ப நேரம் பிரயாசப்பட்டு பார்த்தது, ஆனால் கால்களை எடுக்க முடியவில்லை. அது ஆரம்பத்திலேயே அந்த இரையை எடுத்துக்கொண்டு அது ஓடி இருக்கலாம், அல்லது அந்த இடத்தில் உட்காராமல் இருந்திருக்கலாம். ஆரம்பத்தில் அது நினைத்தது, என்னிடத்தில் பலன் உண்டு, நான் எப்படியும் என்ன செய்வேன், தப்பித்து விடுவேன் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் செய்கிற சிறிய காரியம் என்ன தெரியுமா, சின்ன தவறு செய்துவிட்டு சிறிய பொய் சொல்லிவிட்டு நாம் தப்பிக்க நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. ஒரு நேரத்தில் அதுவே நம்ம என்ன செய்கிறது, நம்மை எப்படியாவது சிக்கலுக்குள் அடைத்து வருகிறது. மனிதன் சிறு பிராயத்திலிருந்து இருந்தே பொய் என்ற போர்வைக்குள்ளாக மறைந்து கொள்ளுகிறான். பாருங்க, வேதம் சொல்கிறது, அன்றியும் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியினால் பொய்யை கலைந்து என்று சொல்லப்படுகிறது. அதாவது பொய் என்கிற ஆடையை நான் பிய்த்து போட வேண்டும். அது தானா எனக்குள்ளாக அது என்ன செய்கிறது, சிறு பிராயத்திலிருந்து என்னுடைய மனதிற்குள் வந்து விடுகிறது. ஒரு சின்ன குழந்தை கிட்ட போய் ஒரு காரியம் சொன்னாலே அது டக்குனு ஒரு அதை மறைக்கவோ அல்லது அதை பொய் சொல்லவோ கற்றுக்கொள்ளுகிறது. எனவேதான் பிரியமானவர்களே, அதை நாம் வளர விடும் பொழுது அது நம்மை கொன்று போடுகிறது. நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தை ஒன்றும் செய்யாது, பொய் நம்முடைய ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமாய் அது அடித்து போடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகத்தின் சுய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புவதே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுகிறவர் போல இருப்பார். யாராவது என்ன பிரதர் கஷ்டப்படுறீங்களா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது எவ்வளவு பெரிய தவறு. நம்மை புரிந்து கொண்டு நமக்காக ஜெபிக்க யோசித்து பாருங்கள். பவுல் சொல்றாருங்க, நாம் யாவரும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியினால், நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால், முன்ன ஒரு முள்ளு இருக்கு என்று கண் பார்த்து விட்டால் கால் நடக்க அனுமதிக்காது. பார்த்த பிறகு கண்ணு காலை பார்த்து நீ அது மேல மிதிச்சிட்டு போ என்று சொல்லுமா? ஒரு சாதாரண சரீரத்தின் அவயவம் அப்படிப்பட்ட தவறு செய்யாது. ஆனால் நல்ல மனிதன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், தன்னுடைய கடினமான வாழ்க்கையை அல்லது தன்னுடைய குறைவை வெளியே சொல்ல விரும்புவதில்லை. நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியினால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பொய் சொல்லக்கூடாது. We have to stop saying lie and we have to start talking truth. உண்மையை பேச வேண்டும். அதுதான் கசப்பான வேர் வளர விடாமல் தடுக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, lie is designed to mislead people. பொய் என்பது மனிதனை தவறாக நடத்துவதற்காக செயல்முறைப்படுத்தப்பட்டது. Someone ask, you say a lie. பட் இட் லீட்ஸ் ராங். ஒரு பொய்யை நீங்க சொல்லி பாருங்க, ஒருவர் இங்கிருந்து டிசி போக வழி எப்படின்னு கேட்கிறாரு, டிசி போக வழி இப்படி இருக்கிற வழியை நீங்கள் இப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், அவரை தவறாக நடத்துகிறீர்கள். மாத்திரமல்ல அந்த பொய் மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவது மாத்திரமல்ல, அது மற்றவர்களை மாத்திரம் கெடுப்பதல்ல, ஒரு நாளிலே அது நம்மையே ஏமாற்றி போடுகிறது. The honest communication is the honest conversation. ஒரு நல்ல ஹானஸ்டான நேர்மையான ஒரு காரியம் தான் that builds bridge between people. உண்மையும் நேர்மையும் தான் மனிதன் இன்னொரு மனிதனோடு கூட உள்ள உறவு என்கிற பாலத்தை பலப்படுத்துகிறது. ஒருவர் பொய் சொல்லிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நாள் அவர்கிட்ட பேசுவோம், ரெண்டு நாள் பேசுவோம், மூணு நாள் அவர்கிட்ட பேச மாட்டோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா, அவர்கிட்ட சொன்னா அது சரியில்லை, அந்த மனிதன் தவறானவன், அவர் எப்பயுமே பொய் சொல்லுகிறான், யாருமே நம்ப மாட்டார்கள். கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலுடைய மிக எளிய முறை நமக்குள்ள கசப்பான வேர் வளர்ந்து விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் உண்மையை பேச வேண்டும். இரண்டாவது காரியம் இங்க என்ன சொல்கிறார் பாருங்கள், 26 மற்றும் 27 வசனம், எபேசியர் 4:26-27.
நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுள் விசாரத்துக்கு இடம் கூடாமலும்
பாருங்கள். பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம் பவுல் என்ன சொல்கிறார், ஸ்டாப் ஹேட்டிங் அண்ட் ஸ்டார்ட் லவ்விங். வெறுப்பதை நிறுத்தி விடுங்கள், அன்பை நேசிக்க பழகுங்கள் என்று சொல்கிறார். பாருங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இந்த மூன்று காரியத்தை அங்கே பவுல் சொல்கிறார். கோபப்படாதே என்று வேதம் சொல்லவில்லை, கோபப்படுவது இயற்கை. எப்பெல்லாம் கோபம் வரும் இயற்கையாக யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்கிற ஒன்று கிடைக்கவில்லை, ஒரு கோபம் உண்டு. எதிர்பாராதது நடந்து விட்டால் ஒரு கோபம் வரும். புரியாமல் நம்ம இருக்கும் போது நமக்கு கோபம் வரும், எனக்கு ஒண்ணுமே புரியல, அது ஒரு கோபம் வரும். தவறாக நான் புரிந்து கொள்ளும் போதும் கோபம் வரும், ஒரு காரியத்தை தவறாக நான் புரிந்து கொண்டால் எனக்கு கோபம் வரும். ஒருவர் சரியா வேலை செய்வாரு, நான் தவற அவரை புரிந்து கொண்டதனால் எனக்குள்ள கோபம். கோபம் வருவது தவறல்ல, அது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னதாய் கோபம் நீங்க வேண்டும். இப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் வேதம் சொல்லுது கோபம் என்ன செய்யும் தெரியுமா, ஃபர்ஸ்ட் இட் டிஸ்ட்ராய்ஸ் த கம்யூனிகேஷன். ஒருவருக்கொருவர் பேசுவதை கோபம் என்ன செய்யும்னா கெடுத்து போடும். நம்ம கோபப்பட்டா பேச மாட்டோம், நல்லா பேசிட்டே இருப்பாங்க போன்ல பல நாட்கள். ஒரு கோபம் வரும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போன் நம்பரை டெலிட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருவாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கோபம் என்ன செய்யணும், ஒரு நாளில் அது தணிந்து விட்டால் நல்லது, அது இரவு தூக்கத்துக்கு கோபம் போயிருச்சுன்னா இந்த கோபம் என்ன செய்யும் தெரியுமா, முழு இரவும் கிரியை செய்யும். It will create aggressive behavior. Damage, பொருட்களை டேமேஜ் அழித்து போடும், மனிதனுடைய சிந்தனையை அழிக்க ஆரம்பிக்கும், அதனுடைய ஃபோர்ஸ் அதிகமாயிடும், அடுத்த நாள் காலையில் ஒரு பெரிய டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் உருவாயிடும், முழுவதுமாக வெறுப்புக்குள்ளாக தள்ளப்படுவோம். நம்மையே நாம் என்ன செய்வோம் தெரியுமா, நம்ம ஒரு தனி சர்க்கிளுக்குள்ள ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு வந்துடுவோம். இனி எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் இல்லை, ஒற்றும் இல்லை. நிறைய குடும்பங்களில எதனால் பிரிவு என்று கேட்டால், கோபப்பட்டது ஒரு ஆரம்பம் தான், ஆனால் கோபம் சரியான நேரத்தில் கவனிக்கப்படாததினாலே அந்த கோபம் என்னவா மாறிச்சு, குடும்ப வாழ்க்கையே உடைத்து போட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், வெறுப்பு அல்லது கோபத்தை ஒதுக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், நேசிக்க பழக வேண்டும். கடினம்தான், ஆனால் என் ஆத்துமா உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் கசப்பான வேரினில் வளராதபடிக்கு நான் என்னை பார்க்க வேண்டும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னதாக நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாளில் நான் பேசின வார்த்தைகள், இந்த நாளில் நான் சிந்தித்த சிந்தனைகள் எத்தனை பேரை நான் கோபப்படுத்தினால் அல்லது நான் கோபப்படுத்தப்பட்டேன். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதை நாம் சீரமைக்க முடியும். இந்த இன்னொரு காரியம் சொல்றார் பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்கிறார். நம்ம கோபத்தில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் பிசாசுக்கு எப்படின்னு பாத்தீங்க, நம்ம இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம், அவன் நமக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு ஒரு கோபத்தை 10 கோபமாக திரித்து போடுவான், நம்முடைய வாழ்க்கையை சீர்கேடாய் மாற்றி விடுவான். ஒரு அருமையான கதை ஒன்று படித்தேன். ஒரு அமெரிக்கன் நர்ஸ் ஒருவர் துருக்கி நாட்டில், அவளும் அவருடைய சகோதரனும் போயிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இருவரும் பிணை கைதியாய் பிடிக்கப்பட்டார்கள். பிடிக்கப்பட்ட அருமையான அந்த நர்சனுடைய சகோதரனை அந்த டர்க்கி நாட்டு சோல்ஜர் கொன்றுவிட்டான். அதை நேரிலே பார்த்த அந்த பெண் தப்பி ஓடிவிட்டாள். சில வருடங்களுக்கு பிறகு அந்த பெண் நர்சிங் கோர்ஸ் படிச்சு, அவ என்ன பண்ணா, நர்சிங் கோர்ஸ் படித்திருந்தனால ஒரு மிலிட்டரி ஆஸ்பத்திரியில அவளுக்கு வேலை கிடைத்து விட்டது. வேலை கிடைத்தவுடன் அந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் உள் மனதில் ஒரு பெரிய பாரம், தன் சொந்த சகோதரனை என்னுடைய கண் அருகிலே நான் பார்த்து கொண்டிருக்கும் போது வெற்றின அந்த மனிதனுடைய முகம் அவளால் மறக்கவே முடியவில்லை. அந்த முகத்தை அப்படியே அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் ஒரு பெரிய ஆச்சரியம், அவள் எதிர்பார்க்கவே இல்லை. காலையில மருத்துவமனைக்கு போனால் அவள் பார்க்க வேண்டிய அந்த வார்டில் அதே மனிதன் அரை உயிராக குத்துயிராய் கொண்டு வந்து அவனை சேர்த்திருக்கிறார்கள். அவன் முகத்தை பார்த்தவுடன் அவளுக்குள்ளாக ரெண்டு சத்தம் கேட்கிறது. ஒரு சத்தம், இவனை விஷ ஊசி போட்டு கொன்றுவிடு, இவன் உன் சகோதரனை உன் கண் எதிரே வெற்றினவன். இன்னொரு வார்த்தை வருகிறது, உன் சத்துருவை நேசிக்க ஆரம்பி. அவள் மருந்து கொடுக்க ஆரம்பித்தாள். நாட்கள் சென்றது, ஒரு நாள் அவன் சுகமடைந்தான். அப்பொழுது அவள் கேட்டாள், உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்ன என்று கேட்டாள். அப்ப அவன் சொன்னான், இல்லை என்று சொன்னான். என் கண் எதிரே நீ என் சகோதரனை வெற்றினவன் நீதான் என்று சொன்னான். அப்ப அவன் கேட்டான், நீ ஏன் என்னை கொலை செய்யவில்லை, நான் இவ்வளவு கொடிய ஒரு தப்பை நான் செய்தேனே, கடந்த மாத கணக்கில் நீ எனக்கு மருத்துவம் பண்ணினாயே, நீ ஏன் என்னை கொலை செய்யவில்லை. அப்ப அவள் என்ன சொன்னாலும் தெரியுமா, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சொன்னாள். லூக்கா 6:27 வசனம் வாசியுங்கள். லூக்கா 6:27 சத்துருக்களை சிநேகியுங்கள், என்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அதை கேட்டவுடன் மனிதன் என்ன சொன்னாலும் தெரியுமா, இதுவரைக்கும் இப்படி ஒரு வசனத்தை நான் கேட்கவில்லையே, இப்படிப்பட்ட ஒரு மதத்தை நான் அறியவில்லை, நானும் இந்த மதத்தை அறிய வேண்டும், இந்த வழி எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு என்று சொன்னானாம். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நினைக்கலாம், நான் என்னுடைய எனக்கு துன்பப்படுத்தினவர்கள் அல்ல, என்னை உபத்திரவப்படுத்தினவர்களை என்னால் எப்படி நேசிக்க முடியும். நாம் நேசிக்கும் பொழுதுதான் நாமும் காக்கப்படுகிறோம், மற்றவர்களும் காக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு தீவிரவாதங்கள் பரவிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய கோபம், தவறாக புரிந்து கொண்ட கோபம் அவனுக்குள் வைராக்கியமாய் மாறி மற்றவரை கொலை செய்ய ஓடிக்கொண்டிருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சகல ஆத்துமாக்கள் தினத்தில் என் ஆத்துமா ஜீவனோடு இருக்கிறதா என்று சிந்திக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், கோபத்தை ஒதுக்க வேண்டும், அன்பாய் இருக்க பழக வேண்டும். மூன்றாவது காரியம் அதே வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள் 28 வசனம். மாணவர்களே, பவுலடியார் எழுதுகின்ற வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று சொல்கிறார். ஒருவேளை அதை ரெண்டு வார்த்தையில சொல்லலாம், ஸ்டாப் ஸ்டீலிங் அண்ட் ஸ்டார்ட் கிவிங். இங்கே பவுல் எதை இதை இந்த வார்த்தை பயன்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், திருடுதல் என்பது சுயநலமாய் இருப்பதை காட்டிலும் என்னிடம் இருப்பதை மற்றவருக்கு கொடுத்து நான் பழக வேண்டும். அதைதான் பவுலடியார் சுருக்கமாக இந்த வசனத்தை சொல்கிறார். அது ஒரு கடினமான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பெறுவதை விட கொடுக்க நினைப்பது, அல்லது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுயநலமாய் ஓடுவதை காட்டிலும் என்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுத்து வாழ நினைப்பது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே செல்ஃபிஷ்னஸ் அல்லது சுயநலம் என்பது என்ன செய்கிறது என்று சொன்னால், அது தனக்குள்ளாகவே ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாக வருகிறது. சுயநலம் முதலாவது அதுவும் என்ன செய்கிறது என்று சொன்னால், மற்றவர்களோடுக்குள்ள உள்ள உறவை அது என்ன செய்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறது. அன்செல்ஃபிஷ் நேச்சர், அதாவது இந்த செல்ஃபிஷ் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, இருப்பதை அழிக்கிறார்கள். அன்செல்ஃபிஷ்னஸ் பில்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். ஒரு சுயநலம் இல்லாத அல்லது ஒரு பொதுநலத்தோடு கூட ஒரு மனிதன் இருக்கும் பொழுது உறவுகள் மற்றவர்களோடு கூட பழக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது, அல்லது இன்னும் அநேகர் அவர்களோடு கூட சேர்ந்து கொள்கிறார்கள். பல நேரங்களில் நம்முடைய மனம் கொடுப்பதை காட்டிலும் பெறுவதற்கு ஆசைப்படலாம். அது கிடைச்சா நல்லதுதான், அவனிடம் இருப்பது என்கிட்ட இருந்தால் நல்லது என்று நினைக்கிறோம். ஆனால் நம்மிடம் இருப்பதை மற்றவரிடம் கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி ஒன்றுமே இல்லை. அதை தான் வேதம் திரும்ப திரும்ப நமக்கு, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாத்தீங்கன்னா, கிவர் லுக், கொடுக்கிற மனிதன் மற்றவர்களை எப்படி பார்க்கிறான் என்று சொன்னால், உயர்ந்தவனாக அல்லது அவனுக்கு அவனை ஒரு இம்பார்ட்டண்டா பார்க்கிறான். நம்மளே ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னா உதவி பெறுகிறவனை குறித்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. ஒருவன் தேவையோடு இருக்கிறான், அந்த தேவையை என்னால் கொடுக்க முடியும் என்பதை நான் உணர்கிறேன். சுயநலமாக இருக்கும் பொழுது தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள நான் என்ன செய்கிறேன், மறுக்கிறேன் அல்லது மறந்து விடுகிறேன். இந்த கொடுப்பதிலும் மிக உன்னதமான கொடுத்தல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னிப்பை கொடுப்பதுதான் மிகப்பெரிய காரியமாக இங்கு வேதம் சொல்கிறது. ஏனென்று சொன்னால், மன்னிக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், எல்லாவற்றையுமே நாம் என்ன செய்கிறோம், முழுவதுமாய் கொடுத்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் அதை மிக அழகாய் சொல்கிறார். யோவான் 10:10 வாசியுங்கள். யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இது திருடனுடைய ஒரு பார்ட். அடுத்த பக்கம் வாசியுங்கள், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன். பாருங்க, ஒரே வசனத்துல ஒரு பார்ட், திருடன் ஒருவன் வருகிறான், அவன் சுயநலத்தோடு தனக்காக எல்லாவற்றையும் சேர்க்க நினைக்கிறான். அடுத்து ஒருவன் வருகிறார், பொது நலத்திற்காக மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறான். ஒருவன் ஆத்துமாவை அழிக்கிறான், ஒருவர் ஆத்துமாவை என்ன செய்கிறார், உயிரோடு காக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிவிங் இஸ் த காட்லி நேச்சர். இட்ஸ் ஆண்டவருடைய உண்மையான தன்மை கொடுப்பது. வேதத்தில் நம்ம படிப்போம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொடுப்பதின் உச்ச கட்டம் தான் மன்னிப்பை கொடுப்பது. நம்மை துன்புறுத்தினவர்களை அல்லது அடித்தவர்களை நாம் என்ன செய்வது, மன்னிப்பது மிகப்பெரிய கொடுத்தலுடைய உச்சகட்டம். ஒருவேளை ஒரு அருமையான சம்பவம் ஒன்று படித்தேன். ஆப்பிரிக்காவில் ஒரு பெண் ஒருத்தி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவுடன் அவருடைய கணவன் இடத்துல வந்து சொன்னாள். அவருடைய கணவன் அந்த ஒரு இன மக்களுடைய தலைவன். ஒரு இன மக்கள் என்று சொன்னால், ஒரு பெரும் கூட்ட மக்களுக்கு அவன் தான் என்ன, சீஃப் டைரக்ட், அவனுடைய தலைவனாக இருக்கிறான். இந்த பெண் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள் என்று சொன்னவுடன் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், மக்கள் அவன் என்ன செய்து விடுவார்கள், நிராகரித்து விடுவார்கள் என்று பயந்து அவன் தன் மனைவி என்ன செய்தான், நடு வீதியில வைத்து அடித்தான். அவளை அதிகமாய் அடித்து இரத்த கரையாக்கி விட்டு, இப்பொழுது உன் இயேசு என்ன செய்வார் என்று கேட்டான். உடனே அந்த பெண் கஷ்டத்தோடு கூட ரத்தம் அரைகுறைய வடிந்து கொண்டிருக்கும் போது அப்படியே எழுந்து அவள் சொன்னாள், இப்பொழுது என் தேவன் உன்னை மன்னிப்பதற்கு எனக்கு பலனை கொடுப்பார் என்று சொன்னாள். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நினைக்கலாம், ஒருவேளை கொடுப்பது என்பது அது மிக கடினமானது. ஆனால் தேவன் அதற்கு உதவி செய்கிறார். நாம் கொடுக்க விரும்பும் போது, நாம் சுயநலமாக இருக்கும் பொழுது நாம் ஒரு சிறிய எல்லைக்குள்ளாக நாம் வந்து விடுகிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், கொடுப்பதில் இன்பப்படுகிறோமா அல்லது நாம் நமக்குள்ளாக இருப்பதை வைத்துக் கொண்டு சுயநலத்தோடு வாழ்வதை நாம் விரும்புகிறோமா? பருமையான பவுலுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இனி மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை சுயநலத்தை ஒதுக்கிவிட்டு கொடுக்கின்ற பழக்கத்தை நாம் பழகும் பொழுது ஆத்மா செழிப்படைகிறது. வேதத்தில் ஒரு வசனம், நீதிமொழிகளை நம்ம பார்க்கிறோம், செழிப்பான ஆத்மா அது செழிக்கும் என்று சொல்லப்படுகிறது. உதாரத்துவம் உள்ள ஆத்மா செழிக்கும். எந்த ஒரு ஆத்மா கொடுக்க 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 ஆத்மாவிலே மகிழ்ச்சி உண்டாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நிறைவாக எபேசியர் 4:29 29:30 வசனங்களை வாசியுங்கள். போதும். கடைசியாக நாம் பார்க்கிறோம், ஸ்டாப் கட்டிங் பீப்புள், ஸ்டாப் பீட்டிங் பீப்புள். மற்றவர்களை வெட்டுவதை விட்டுவிட்டு மற்றவர்களை கட்டி எழுப்ப நாம் நினைக்க வேண்டும். எப்படி பாருங்க, போல் சொல்றாரு பக்தி விருத்தி உண்டாகக்கூடியதை பேசுங்கள் என்று சொல்லுகிறார். மற்றவர்களை அழிக்க அல்ல, கட்டும் பணியில் நாம் ஈடுபட வேண்டும். சில பேர் யார் எதை சொன்னாலும் உடனே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஆவியையே துக்கப்படுத்துகிறவர்கள். ஆனால் பக்தி விருத்தி உண்டாக நாம் பேச வேண்டும். உலக பிரகாரமாக மனிதனுடைய நோக்கம் எல்லாம் என்னவென்று சொன்னால், மற்றவர்களை, மற்றவருடைய எண்ணங்களை, மற்றவருடைய சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் அழிக்க நினைப்பார்கள். ஆனால் பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தை சில நேரங்களில் மற்றவர்கள் பல வருடமானாலும் மறக்க மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா, அந்த வார்த்தைகள் நம்மை கட்டுகிற வார்த்தைகள் அல்ல, நம்மை அழிக்கக்கூடிய வார்த்தைகள். ஆனால் பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய காரியங்களை நாம் பேச வேண்டும். பார்த்தீங்கன்னா 31வது வசனத்தில் மற்றவர்களை அழிக்கக்கூடிய காரியங்களை சொல்லுகிறார். சகலவித கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எல்லா துர்குணம் இவைகள் மனிதனோடு இருக்கும் பொழுது அவன் வார்த்தைகள் மற்றவர்களை கொலை செய்து விடுகிறது. மற்றவர்கள் உயிரோடு எழுப்ப பண்ணுகிற வார்த்தைகள் பாருங்கள், ஒருவருக்கொருவர் தயவு, மனதுருக்கம், கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் உங்களை மன்னித்ததை போல நீங்களும் என்ன செய்வது, மன்னிப்பது. மற்றவர்கள் என்ன செய்கிறது, கட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. என் ஆத்துமா நலமுள்ளதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நான் மற்றவர்களை கட்டுகிறவனாய் மாற வேண்டும். ஐ ஹாவ் டு பில்ட் பீப்புள். சோ மற்றவர்களை பில்ட் பண்ணனா எனக்கு தேவை அந்த 31வது 32வது வசனத்தில் உள்ள காரியம்தான். பல நேரங்களிலே நாம் உலக பிரகாரமான மக்களோடு சேர்ந்து உலகத்தோடு உலகமாய் நாம் ஒன்றுபடுகிறோம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்ததின் நோக்கம் உலகத்தோடு கூட ஒட்டி வாழ்வதற்கு அல்ல, உயர்வான கிறிஸ்தவ வாழ்க்கை, உயர்வான எண்ணங்களோடு மற்றவர்களை கிறிஸ்துவின் அன்பிற்குள் நடத்துகின்ற உன்னதமான பணிக்கை அழைத்திருக்கிறார். ஒரு அருமையான கதை ஒன்று படித்தேன். ஒரு விவசாயி ஒருவன் காட்டு வழியாய் நடந்து போனானாம். ஒரு சிறு கழுகு உடல் பலவீனத்தினால் அது விழுந்து கிடந்தது. அவன் நினைச்சான், சின்ன கழுகு தானே, தூக்கிட்டு போய் அங்கே தன் வீட்டிலே நூற்றுக்கணக்கான கோழிகள் இருக்கிறதே அதோடு கூட வளர விட்டான். கோழி சாப்பிடுகிற ஆகாரத்தை அது சாப்பிட்டது. கோழியை போலவே அது நடந்து திரிய ஆரம்பித்தது. சில காலங்களில் அது கோழியாகவே மாறிவிட்டது. அது மறந்து விட்டது தான் யார் என்பதை. ஒரு நாள் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அந்த பக்கமாக வந்தார். வந்தவர் அந்த கோழிகளுக்கு நடுவாக நின்று கொண்டிருக்கிற அந்த கழுகை பார்த்தார். உடனே சொன்னார், என்னப்பா இந்த கழுகை நீ இங்கே வைத்திருக்கிற? இல்லை, நான் சின்னதாக இருக்கும்போது அடிபட்டு கிடந்தது, தூக்கி கொண்டு வந்தேன். அது என் வீட்டில் இருக்கிற கோழிகளோடு சேர்ந்து அதுவும் கோழியாய் மாறிவிட்டது. உடனே ஃபாரஸ்ட் ரேஞ்சர் என்ன சொன்னார், அதை கூடிய என்னிடத்தில் நான் பறக்க விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அது கொஞ்சம் பறக்க விட்டார். ஒரு 10 அடி உயரம் போச்சு, திரும்ப வந்து கோழியோடு உட்கார்ந்து கொண்டது. அவர் நினைத்தார், ஒருவேளை அது உயரத்தை இன்னும் பார்க்கவில்லை, அதனால் அங்கே போயிருச்சுன்னு சொல்லி வீட்டின் உயரத்தில் போய் நின்று கொண்டு திரும்பவும் பறக்க விட்டால் திரும்பவும் அங்கே போய் உட்கார்ந்து கொண்டது. இப்போ அந்த ரேஞ்சருக்கும் புரியவில்லை, அந்த கழுகுக்கும் புரியவில்லை தான் ஒரு கழுகு என்று சொல்லி. அது தான் வளர்ந்த இடத்திலே வளர்ந்த மற்ற கோடியோடு சேர்ந்து அது கோடியாகவே இருந்தது. உயர்ந்த ஒரு மவுண்டன், மலை உயரத்திலே கொண்டு போய் பறக்க விட்டார். கொஞ்சம் உயரம் போச்சு, திரும்பவும் அது வேகமாய் சென்று அங்கே என்ன செய்தது, தன்னுடைய கோழிகளோடு உட்கார்ந்து கொண்டது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய கழுகு அந்த பக்கமாய் பறந்து வந்தது. அந்த கழுகு பறந்து வந்தது நேர அந்த கோழிகள் இருக்கின்ற இடத்துல அந்த கழுகும் கூட உட்கார்ந்து இருப்பதை பார்த்து அங்க வந்து ஒரு சவுண்ட் விட்டது. அதற்கு ஒரு என்கரேஜா, அதை ஒரு உற்சாகப்படுத்தியது. ஒரு சில நிமிடத்திற்குள்ளாக இந்த கோழிகளுக்கு நடுவில் இருந்த கழுகு பறக்க ஆரம்பித்தது. பறந்து மிக உயரமாய் போய்விட்டது. அதன் பிறகுதான் அந்த கழுகுக்கு தெரிந்தது, நான் வேறு இனத்திற்கு உரியவன். இந்த கோழிகளோடு நான் வாழ்ந்தாலும் நான் கோழி அல்ல. இந்த கோழியை விசிட் பண்ண வந்தது, ஆனால் தன்னுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொண்ட எப்பொழுது தன்னை உற்சாகப்படுத்தக்கூடிய தன் இன பறவையை கண்டபொழுது. ஒருவேளை இந்த உலகத்தில் பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை உற்சாகப்படுத்துவதை, ஒரு வார்த்தையை கேட்க எத்தனை பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு உற்சாகமான வார்த்தை தான் இன்னொருவனை என்ன செய்யும், கட்டி எடுப்ப முடியும். அதை தான் பவுல் சொல்றாரு, நம்முடைய வார்த்தைகள் பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். என் ஆத்மாவும் வாழ்கிறது, மற்றவரும் வாழ்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஆல் சோல்ஸ் டே, சகல ஆத்மாக்கள் தினத்தில் என் ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் உண்மை பேசுகிற ஆத்மா உடையவனாக இருக்கிறேனா? கோபத்தை கலைந்துவிட்டு அன்பை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? நான் எப்படிப்பட்ட பெறுவதை காட்டிலும் கொடுப்பதில் உற்சாகமாக இருக்கிறேனா? எல்லாவற்றிற்கும் மேலாய் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகின்ற, மற்றவர்களை கட்டி எழுப்புகிறவனாய் இருக்கிறேனா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.